இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
பிரிவு 16, இறைவார்த்தைகள் 13 தொடங்கி 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சிசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிடமகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனானின் மகன் சீமோனி, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
பொறுப்புணர்வோடு வாழ்வதற்கே பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. 2013 ஆண்டு மார்ச் மாதம் 28 தேதி நம்முடைய அகில உலக திரு அவையினுடைய தலைவராக இருக்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் நகரில் உள்ள புனித பேதுரு சதுக்கத்திலே திருத்தைல திருப்பள்ளி, அதாவது கிறிஸ்தம் மாஸ் என்பதை அங்கே 1600 அருள் பணியாளர்கள் ஆயர்கள் கருதி நாட்களோடு அவர் அங்கே நிறைவேற்றி கொண்டிருந்தார். அந்த திருப்பள்ளியினுடைய முக்கியமான இரண்டு நோக்கங்களை, ஒன்று, ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவருடைய அருள் பணியை ஆற்றுவதற்காக தலைமீது கை வைத்து திருத்தைலத்தால் அபிஷேகம் செய்யப்பட்ட, அருள் பொழிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு அருள் பணியாளர்களும் அன்றைய நாளில் தாங்கள் அழைக்கப்பட்ட உண்மையான மேன்மையை உணர்ந்து ஆண்டவர் முன்பாக தாங்கள் அன்றைய நாளில் எப்போது அருள் பொழிவு செய்யப்பட்ட நாளில் கொடுத்த வாக்குறுதியை புதுப்பிக்கின்ற நாள். இரண்டாவது நோக்கம், நாம் நம்முடைய வழிபாடுகளிலே பயன்படுத்துகின்ற தைலங்கள் எண்ணெய்களையெல்லாம் மந்திரிக்கின்ற தினம்தான் அந்த தினம். எனவே இந்த இரும்பெரும் நிகழ்வுகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கே நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது அங்கு குழுமியிருந்த எல்லோருக்குமாக மறையுரை ஆற்றுகின்றார். அப்பொழுது அவர் இப்படியாக ஒரு வரியை பயன்படுத்துகிறார். பி ஷெப்பர்ட்ஸ் வித் த ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்று. ஒவ்வொரு அருள் பணியாளர்களும் தங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட மந்தையினுடைய வாசனையை மிகவும் உன்னிப்பாக கவனித்து அதை உள் வாங்கிக் கொள்ளுகிற அருள் பணியாளர்களாக மாறுங்கள் என்று மறையுரை ஆற்றுகிறார். தங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மந்தைகளையும் பேணி வளர்ப்பதற்காக ஒவ்வொரு அருள் பணியாளர்களும் தங்கள் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். எனவே அந்த மறையுரையிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை பொறுப்பு அல்லது தலைவர்களாக இருக்க விரும்புபவர்கள் அதிகாரத்திற்கும் பொறுப்புக்குமான வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து திருத்தூதர் பேதுரு தலைமை பீட விழாவை கொண்டாடி மகிழுகிறோம். நான் முன்னுரையில் சொன்னது போன்று திரு அவையிலே அல்லது திருச்சபையிலே மனிதர்களுக்கு நபர்களுக்கு ஆட்களுக்கு விழா எடுப்பது வழக்கம். ஆனால் இன்றைய நாளிலே தலைமை பீடத்திற்கு விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் இது எதை மையப்படுத்தி இருக்கிறது? நாம் அமர்கிற அந்த இருக்கையை மையப்படுத்தியதா அல்லது இருக்க வேண்டிய சூழலை மையப்படுத்தியதா என்பதுதான் இன்று கடவுள் உணர்த்துகிற மாபெரும் செய்தியாக இருக்கிறது. இந்த திருப்பீட விழா என்பது எதை மையப்படுத்தியதென்றால், கத்தீட்ரா என்று லத்தீன் மொழியிலே சொல்லப்படுகிற கத்தீட்ரல் என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொரு மறை மாவட்ட தலைமை கோயில்களிலும் இருக்கின்ற இருக்கையை மையப்படுத்தி அந்த இருக்கையில் அமரக்கூடிய ஆயரின் தலைமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. ஆண்டவர் அங்கே அமர்கிற ஆயரினுடைய பணியை மட்டும் குறித்து பேசுவதாக இல்லை, மாறாக இன்றைய நாளிலே ஒவ்வொருவரும் தலைமைத்துவத்தோடு வாழ வேண்டும் என்கிற படிப்பினையை கொடுக்க விரும்புகிறார். தூய பேதுரு தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை எவ்வாறு ஏற்றுக்கொண்டு வழிநடந்தார் என்பதும் அவர் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் அதே வேளையிலே ஆண்டவரிடத்திலே மனம் மாறி மனம் நொந்து அழுது இயேசுவிடத்திலே வந்து தஞ்சமடைந்தவர் பேதுரு என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். எனவேதான் பேதுருவிடத்திலே யோவான செய்தி 21:15-17 உள்ள இறை வார்த்தைகளிலே 3 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவரிடத்திலே என் ஆடுகளை பேணி வளர் என்ற உன்னதமான செய்தியை அங்கே கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, பேதுரு என்கிற ஒற்றை மனிதனின் வழியாக, பேதுரு என்ற அந்த திருத்தூதரின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய உயரிய பண்பான தலைமைத்துவத்தை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு அடிகோடிட்டு காட்கிறார். தலைமைத்துவம் என்றவுடனே 2 நமக்கு முன்பாக வந்து நிற்கின்றன. 1 அதிகாரம், மற்றொன்று பொறுப்பு. இந்த அதிகாரத்திற்கும் பொறுப்புக்கும் இடையே பலவிதமான வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் அந்த வேறுபாடுகளை உணர்ந்து கொள்ளாமல் வாழ்வதால் தான் நாம் பல நேரங்களிலே அதிகாரத்தோடு இருக்கிறோமே ஒழிய பொறுப்புள்ள மனிதர்களாக வாழ மறந்து விடுகிறோம் என்பதை இன்றைய நாள் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எனவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நற்செய்தியின் அடிப்படையிலே உருவாக்கக்கூடிய திருத்தூது மடல்களில் ஒன்றுதான் மகிழ்ச்சியின் நற்செய்தி என்பது. அந்த மகிழ்ச்சியின் நற்செய்தி என்ற மடலிலே ஒரு ஆயன் மந்தையை பேணி வளர்க்கின்ற பொழுது எத்தகைய மனப்பான்மையோடு தலைமைத்துவ உணர்வோடு வாழ வேண்டும் என்பதை பின்வருகின்ற படிகளிலே கொடுக்கிறார். அவர் 3 பார்வைகளை அங்கே பதிய வைக்கிறார். 1, மந்தைக்கு முன் செல்பவராக ஆயர் இருக்க வேண்டும். ஒரு ஆயர் தலைமைத்துவ பதவியிலே இருக்கிறார் என்றால், தலைமையை ஏற்று வழிநடத்துகிறார் என்றால், அவர் முதலிலே மந்தைக்கு முன்பாக செல்ல வேண்டும். மந்தைக்கு முன்பாக செல்வது என்பது அடிப்படை நோக்கமே வழி நடத்துவது என்பதாக இருக்கிறது. வழி நடத்துபவருக்கு எது அவசியம்? 2 அவசியம். போகிற பாதை அவருக்கு தெரிய வேண்டும், அதே போன்று தெளிவான பார்வை அவருக்கு இருக்க வேண்டும். போகிற பாதை தெரிய வேண்டும், தெளிவான பார்வை இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் தன்னை நம்பி பின்பாக வருகின்ற ஒவ்வொரு மந்தையையும் அவர் வழிநடத்தி செல்ல முடியும் என்பது திருத்தந்தையினுடைய அடிப்படை சிந்தனையாக இருக்கிறது. அப்படியென்றால் யார் ஒருவருக்கு தலைமை பொறுப்பில், தலைமைத்துவத்தில் தலைமையை ஏற்று நடப்பவருக்கு தெளிவான பார்வையும் பாதையும் தெரியாத போது அவர்கள் எப்படி தன்னுடைய மந்தையை வழிநடத்த முடியும்? இரண்டாவதாக, மந்தையின் வழிநடத்த விரும்புபவர்கள் அதன் உடன் பயணிக்க வேண்டும். அதாவது மந்தையுடன் செல்ல வேண்டும். தன்னிடம் கொடுக்கப்பட்ட ஆடுகள் எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம் என்ற சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் உண்மையான தலைமைத்துவ பண்போடு நடக்கின்ற ஆயனாக அங்கே இருக்க முடியாது. எனவே திருத்தந்தை சொல்வது என்னவென்றால், நீங்கள் ஒரு ஆயனாக இருக்கிறீர்கள் அல்லது தலைமை பொறுப்பில் வகிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த மந்தையுடன் உடன் பயணிக்க வேண்டும். அப்படி உடன் பயணிக்கின்ற பொழுது இரண்டு விதமான காரியங்களை நாம் அங்கே செய்கிறோம். ஒன்று, அந்த மந்தையை உற்சாகப்படுத்துகிறோம். இரண்டு, அந்த மந்தையை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் மந்தைக்கு இடத்திலே துன்பம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், சோதனை இருக்கலாம். இதையெல்லாம் எப்போது நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், அவர்களுடன் பயணித்தால் மட்டும்தான் நாம் இவற்றையெல்லாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, திருத்தந்தை கொடுக்கக்கூடிய பார்வை என்னவென்றால், மந்தையின் பின்னே செல்ல வேண்டும். அதாவது மந்தைக்கு முன்பாக செல்வது என்பது ஒரு தலைமைத்துவம், மந்தையுடன் நடப்பது என்பது இன்னொரு தலைமைத்துவம், மந்தைக்கு பின்பாக வருவது இன்னொரு ஒரு விதமான தலைமைத்துவம் என்று திருத்தந்தை சொல்லுகிறார். அது ஏனென்றால் அங்கேயும் இரண்டு காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்று, தன் முனைப்பை ஊக்கப்படுத்துவது. அதாவது இனிஷியேட்டிவ் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய திறமைகள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மந்தைக்கு பின்பாக நாம் நின்று அவர்களை கவனிக்க வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை கனிவோடு கண்ணோக்க வேண்டும். அவர்கள் எடுக்க விரும்புகிற முயற்சிகளையெல்லாம் நாம் ஆழ்ந்த கவனத்தோடு கண்காணிக்கின்ற பொழுதுதான், பின் செல்லுகின்ற பொழுதுதான் நாம் நல்ல தலைவர்களாக மாறுகிறோம் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, பல தலைவர்களை உருவாக்குவதற்கு இதுதான் அடிப்படை என்றும் அவர் சொல்லுகிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆக மொத்தத்தில் இந்த திருத்தூதர் பேதுரு தலைமைப்பிட விழாவானது தலைமைத்துவத்தோடு வாழ வேண்டிய உன்னதமான செய்தியை கொடுக்கிறது. அதே நேரத்தில் நாம் விரும்புவது போன்ற தலைமைத்துவத்தை ஏற்க முடியாது என்கிற ஒரு மைய சிந்தனையையும் இயேசு இன்றைய நாளில் மிக தெளிவாக கொடுக்கிறார். ஏனென்றால் பேதுருவை இயேசு அழைக்கிறார், இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியென்றால் நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது, அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்றது, ஆணவத்தோடு நான் வாழ்ந்து விடலாம் என்று சிந்தித்து கொண்டு நம்முடைய தலைமைத்துவத்தை ஏற்றோம் என்றால் அது ஆண்டவருக்கு உரிய தலைமைத்துவம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இயேசு இவ்வாறாக சொல்லுகிறார். யோவான் செய்தி 21:15-17 பேதுருவை அழைத்து என் ஆடுகளை பேணிவள என்று சொன்ன பொழுது அங்கே இயேசு பேதுருவுக்கு முன்பாக நடந்து, பேதுருவுடன் நடந்து, பேதுருவுக்கு பின்பாக நடந்து வருகிற ஆயனாக இருக்கிறார். எனவேதான் உன்னை வழிநடத்தி, உனக்கு வலுவூட்டி, உன்னை எவ்வாறு உருவாக்கினேனோ அதே போன்று நீயும் உருவாக வேண்டும், உனக்கு பின்பாக எல்லோரையும் உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படை தத்துவத்தில்தான் இயேசு கிறிஸ்து ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லுகிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உண்மையிலே மாபெரும் தலைவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு அதிகாரம் என்பது என்னவென்று தெரியும், பொறுப்பு என்னவென்று தெரியும். இன்றைய நற்செய்தியில் பேதுருவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பல நேரங்களில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அதிகாரத்தை தாண்டி அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே 16:18-19 இறைவார்த்தைகளிலே பார்க்கிறோம். தெளிவாக இயேசு சொல்லுகிறார், பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன், விண்ணகத்தின் திறவுகோள்களை உன்னிடம் தருவேன், தடை செய்யப்படுதலும் அனுமதிக்கப்படுதலும் என்று மூன்று விதமான சிந்தனைகளை கொடுக்கிறார் என்றால், இந்த மூன்றுமே பேதுருவினிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பாறையின் மீது திருச்சபை என்றால், இந்த திருச்சபைக்கு நானே மூளைக்கல்லாகும் அடித்தளமாக இருக்கிறேன், இந்த அடித்தளத்தின் மீது நீ பொறுப்புள்ளவனாக இருந்தால் நீ செய்கிற எல்லாமே என்பால் ஈர்க்கப்படுகின்ற, என்னால் நிறைவேற்றப்படுகின்ற செயல்களாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக திறவுகோள் என்றால், யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே அவருடைய வார்த்தையை கேட்டு வாழ்வை தங்களுடைய வாழ்வாய் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் விண்ணகத்தினுடைய செயல்பாடுகளை எண்பித்து காட்டுபவர்களாக மாறுவார்கள் என்பதையும், தடை செய்யப்படுதலும் அனுமதிக்கப்படுதலும் என்பது யார் ஒருவர் ஆண்டவரை எவ்வித தடையும் இன்றி ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களால் மட்டும்தான் தடையான காரியங்களை செய்யாமல் ஆண்டவர் தன்னை தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய செயல்களை செய்ய முடியும் என்று பார்க்கிறோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பீட விழா என்பது ஒரு இருக்கையின் விழாவாக அல்லாமல் அதில் இருக்கின்றவர் கொண்டிருக்கிற தலைமைத்துவத்தின் விழாவாக இருக்கிறதென்றால், நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கின்றன. அந்த 4 கால்களும் எதை மையப்படுத்த வேண்டும் என்றால், முதல் கால் உணர்தல் என்பது அல்லது உணர்வு என்பதை மையப்படுத்த வேண்டும், இரண்டாவது கால் வழிகாட்டுதல் அல்லது வழிகாட்டு என்பதை மையப்படுத்த வேண்டும், மூன்றாவதாக உதவுதல் அல்லது உதவி செய்ய முற்படு என்பதை மையப்படுத்த வேண்டும், நான்காவதாக ஊக்கமளித்தல் அல்லது ஊக்கப்படுத்து என்ற சிந்தனையை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். இந்த 4 இருக்கின்ற பொழுதுதான், அந்த நாற்காலியில் இருக்கின்ற பொழுது நாம் நம்மை அழைத்த கடவுள், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொன்ன கடவுளுடைய உண்மையான ஊழியர்களாக, ஆயன்களாக, மந்தையை உணர்ந்து வழிகாட்டி உதவி ஊக்கப்படுத்துகிற தலைமைத்துவத்தோடு வாழ முடியும் என்பதை இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் வாழ வேண்டும் என்றால், இன்றைய முதல் வாசம் கொடுக்கின்ற உன்னதமான படிப்பினை நமக்கு வேண்டும். பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5:1-4 உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கின்றோம். ஒரு இருக்கையில் அமர்ந்திருப்பவர் எப்படிப்பட்ட தலைமைத்துவத்தோடு வாழ வேண்டும் என்றால், கட்டாயத்தின் பெயரில் அல்ல, கடவுளுக்கு மன உவப்புடன் பணியாற்ற வேண்டும், ஊதியத்திற்காக அல்ல மாறாக விருப்போடு பணியாற்ற வேண்டும், அடக்கி ஆள்பவராக அல்ல மாறாக முன் மாதிரிகளாய் வாழ்ந்து பணியாற்ற வேண்டும். இதை நாம் செய்கிற பொழுது, இதை நாம் செய்ய விளைகிற பொழுது அவ்வளவு எளிதாக செய்துவிட முடியாது. அன்பிற்கினியவர்களை, மத்தேயுவின் செய்தி 10:16 இறைவார்த்தையிலே இயேசு சொல்லுகிறார், இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் சாத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்கி சின்னாபின்னமாக சிதறி கிடக்கின்ற உலகம். பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5:8 இறைவார்த்தையிலே இவ்வாறாக சொல்லுகிறார், அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருங்கள், சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கர்ஜிக்கும் சிங்கம் போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பிரியமானவர்களே, இந்த தலைமை பொறுப்பை ஏற்று நாம் பொறுப்பு மிக்கவர்களாக வாழுகின்ற பொழுது, ஓநாய்கள் இருக்கிறதோ இல்லையோ நம்முடைய மந்தையில் சில ஆடுகள் இருக்கின்றன, அந்த ஆடுகள் எப்படி இருக்கின்றன என்றால், களவாணித்தனமிக்க ஆடுகளாகவும், காலை வாரிவிடும் ஆடுகளாகவும், நல்லவர்கள் போன்று நடிக்கின்ற ஆடுகளாகவும், நய வஞ்சகத்தோடு இருக்கிற ஆடுகளாகவும், நம்பிக்கை துரோகம் செய்கிற ஆடுகளாகவும், மற்றவர்கள் முன்பாக நான் கடவுளுக்கு உரியவன் என்று காட்டும் ஆடுகளாகவும் இருக்கின்றார்கள். இவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த தலைமை பீடம் ஏதோ அருள் நிலையை சார்ந்தவர்களை மட்டும்தான் சொல்கிறது என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தலைமை பொறுப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. கணவன் வீட்டிலே தலைமை பொறுப்பிலே இருக்கிறார், அதிகாரி அலுவலகத்திலே தலைமை பொறுப்பிலே இருக்கிறார், பங்கு தந்தை பங்கு தளத்திலே பொறுப்பாக இருக்கிறார், ஆயர் மறைமாவட்டத்திலே இருக்கிறார் என்று எல்லா தளங்களிலுமே நாம் பொறுப்பு மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு பொறுப்புணர்வு மிக்க மனிதர்களுக்கு பின்பாகவும் மந்தைகள் இருக்கின்றன. அந்த மந்தைகளை பொறுப்புணர்வோடு வழிநடத்துவதும் பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொள்வதும் நம்முடைய கைகளில் இருக்கின்றன. இதைத்தான் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மிடத்தில் ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறார். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்றால் அவரை நம்பி வாழ்பவர்கள் பொறுப்பற்றவர்களாக அல்ல, மாறாக பொறுப்பு மிக்கவர்களாக வாழுகின்றோம். இதைத்தான் பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 2:3 வார்த்தையில் பார்க்கிறோம். மன தாழ்மையோடு மற்றவர்களை உயர்வாக கருதுங்கள், அப்பொழுது இயேசு கொண்டிருந்த அதே மனநிலை நம்மிலும் இருக்கும். ஆமீன்.